நம்ம இந்த பெந்தகோஸ்து மூமெண்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு வந்தோம். நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருந்தேன் இதை முடிக்க போகிறோம். முடிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், எல்லா எங்கள் ஆஃபீஸ்லலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்மை நம்ம ஒரு சல்யூஷனை கொடுக்கணும்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லணும், அதுக்கு என்ன சல்யூஷன்னு சொல்லணும், இந்த சல்யூஷனை பின்பற்றினா என்ன நன்மைகள் நடக்கும், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா. அதை தான் நம்ம போன வாரம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் பார்த்தோம். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ப்ராப்ளம்ஸ். வேத த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப், வேதத்தின்படி தேவன் தன்னை ஆராதிக்கணும்னு விரும்புகிற தேவன், அதை அந்த பிரின்சிபல்ஸை பார்த்தோன்னா பெண்டகாஸ்டல் செய்கிற பழைய பல பழக்கங்கள் வேதத்துக்கு முரணான போலி ஆராதனை அவர்கள் செய்கிறார்கள், ஃபால்ஸ் வர்ஷிப், தவறான ஆராதனை செய்கிறார்கள் அவர்கள். வேதத்தின்படி அவங்க மத வழக்கங்களை மதத்தை நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், மலப்பிரசங்கத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா மலப்பிரசங்கம் வந்து முழு வேதத்தையும் நமக்கு சுருக்கி கொடுக்குற ஒரு சத்தியம், அற்புதமான சத்தியம். அதில் ஆண்டவர் சொல்கிற பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க தவறாக முரணாக நடக்கிறத அதுலேயும் அந்த டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகுறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாரும் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லிக்கலாம், யோகா பண்ணுறவங்களோ இந்து மதம் சிக்கு புத்திசம் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையான பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, அதுதான் அந்த எட்டு குணாதிசயங்களில் மலப்பிரசங்கத்தில் ஆவியான இது ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள், பரிசுத்தாவி மறுஜன்மம் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு மகனுக்குள்ளேயும் ஏற்படுத்துகிற குணங்கள் என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், பாவத்துக்காக துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், இது எல்லாமே இதுதான் பிப்ளிக்கல் ஆத்தென்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வேத அதிகாரம் பூர்வமான ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக அவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பிளஸ்டு, ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க எவ்வளவு தவறாங்க அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளதான் பிரச்சனைன்னு பார்த்தா வெளியில அவங்களுடைய பழக்கங்களும் பார்த்தா, தர்ம காரியங்களை எடுத்தா, ஜபம் எடுத்தா, உபவாசம் எடுத்தா, பல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்துலேயும் அதுக்கு முரணாக அவர்கள் செய்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். நமக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரத்த கொதிப்பு நமக்கு ஏற்படுறது எதுக்காகனா, இது ஏன் பேசுகிறோன்னு முக்கியமான ஒரு காரியம், அவங்க வேதத்தை கையாளுகிற அந்த அசட்டை பார்க்கும்போது தாங்க முடியறதில்ல, தாங்க முடியறதில்ல. ஒரு சில நேரங்களில் அவங்க பிரசங்கத்தை கேட்கும்போது 10 நிமிஷம், நீங்கள் வேற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 10 நிமிஷம் என்னால் தாங்க முடியல அந்த பிரசங்கத்தை கேட்டு, எப்படி அவ்வளோ கூட்டம் உட்காந்து கேட்குறாங்க, வேதத்தை இப்படி புரட்டுறானே, எப்படி உட்காந்து அவங்களால கேட்க முடியுது, அதுதான் வேத அறியாமையில் நம்ம நாடு இருக்கிறது. அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷம் நம்மளால் கேட்க முடியல. எனக்கு கூட 10 நிமிஷம் கேட்டாவே பிபி எல்லாம் ஜாஸ்தியாயிரும், பிளட் எல்லாம் கொதிக்க ஆரம்பித்தோம். காலைல நான் வேடிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை முழு பிரசங்கத்தை கேட்டேன்னா ரத்த கண்ணீரே எனக்கு வந்துடும் போல இருக்கு, அப்படியே ஒரு ரத்த கண்ணீர். ஏன்னா வேதத்தை பாருங்கள், 18-20 வருஷமாக ஒவ்வொரு வசனமாக வேதத்தை போதிக்கணும்னு அர்ப்பணிச்சிருக்கோம். அது வேதத்தின் மேலே நமக்கு எவ்வளோ பற்றுதல் இருக்குது, அந்த வேதத்தை அவங்க புரட்டுகிற விதத்தை பார்க்கும்போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த மலப்பிரசங்கத்தில் கொடுக்குறாருங்க. தேவகுமார், அவருக்கு இல்லாத டைரக்ட் ரெவலேஷனா, வானம் திறந்து நான் தான் தேவகுமார்னு பிதாவே சொன்னாரே, பரலோகமே திறந்து வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டவர், மோசைய காட்சியை எலியாவ காட்சியை பார்த்தவர், அந்த இயேசு பைபிளை எப்படிங்க பார்த்தாரு, என்ன பைபிள்லயே ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். மலப்பிரசங்கம் 5:18, நான் தேவகுமாரன் உலகத்துக்கு வந்து நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றுவது வந்தேன், வானமும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், வேதத்தின் சிலு எழுத்தாதீர் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு காலம் நிறைவேறாம ஒளிந்து போகாதுன்றாரு. வேத வாக்கியம் அதை உடைக்கிறவர்கள் சிறிதானவர்களாக இருப்பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல் வைராக்கியம். இயேசு எப்படி வேதத்தை பார்த்தார், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், அந்த வேதத்தில் இருக்கிற சிறு எழுத்து உரு ஜாட் ஆர் டிட்டில்னு வருது. அதாவது ஜாட்னா என்ன தெரியுங்களா, நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுவோம், யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா மேலே ஒரு டாட் போடுவோம், ரெண்டு பக்கமும் டாட் போடுவோம். அதுதான் குட்டி கண்ணு கூட தெரியாது, அந்த டாட்டை கூட பரிசுத்தாவினால் ஏவப்பட்டதாக வேதத்தை பார்த்தாரே அவர். அது ஒளிந்து போகாது, அது நிறைவேறும்னு பார்த்தாரு. எவ்வளோ ஸ்ட்ராங், இதை விட என்னங்க சொல்லணும். வேதத்தை எவ்வளோ வலியுறுத்தினார், வேதம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். வேதம் இயேசு படிக்கும்போது சின்ன காமாவையும் இந்த எழுத்து எழுத்தின் உறுப்பாகிலும் ஜாக்கிரதையாக பார்த்து தாங்க படித்தார். அதுலேயும் அர்த்தம் இருக்குன்னு பார்த்து தான் படித்தார், இந்த பங்க்சுவேஷன்லையும். ஏன்னா இதெல்லாம் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டது. நம்முடைய மூதாதையர்கள் இந்த வைராக்கியத்தில் தான் நம்ம பிரதர் எடுத்து வராரு, வில்லியம் விக்லிஃப் எடுக்கிறாரு, வில்லியம் டிண்டேல பார்க்குறோம். ஐயோ, தங்க உயிரையும் வாழ்க்கையும் எல்லாத்தையும் அர்ப்பணித்து அந்த வேதம் நமக்கு கிடைக்கணும்னு வில்லியம் ஜான் விக்லிஃப் கையில் எழுதினார். பிரிண்டிங் இல்லாமல் முழு பைபிளை கையில் எழுதணும். நீங்கள் முழு பைபிள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு பிளட் வந்துடும் போல இருக்குது. ஆனால் முழு பைபிளை கையில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. வில்லியம் டிண்டேல் அவர் கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு இங்கிலீஷ் பைபிள் பேஜ்லேயும் வில்லியம் டிண்டேலுடைய ரத்தம் இருக்குதுங்க, ரத்த உழைப்பு இருக்குதுங்க. அந்த மாதிரி உழைச்சி வேதத்தை துல்லியமாக ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் மாறக்கூடாதுன்னு நமக்கு எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கும் போது, குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி வேதத்தை இவங்க புரட்டுறதை பார்க்கும்போது எப்படிங்க பொறுத்திருக்க முடியும்? சீர்திருத்தவாதிகள் பிள்ளைகளாக இருந்தால், வில்லியம் டிண்டேல் பிள்ளைகளாக இருந்தால், ஐயோ இதுக்காக அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க. நம்ம அந்த ஒரிஜினலில் மாறக்கூடாதுன்னு துல்லியமாக நமக்கு கொடுத்தாங்க. ஏன் இயேசு சொன்னால் எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் மாறக்கூடாதுன்னு. இதுதான் நம்மளை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறது. வேதத்தை அவங்க கையாளுற விதம் பார்த்தோம்னா, நேரடியாக ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, வெளிப்பாடு கொடுக்குறாருன்னு. வேதத்தினுடைய எந்த சத்தியத்துக்கும் மரியாதை இல்லை. தொடர்ந்து வேதத்தினுடைய போதுமான தன்மையும் வேதத்தினுடைய அதிகாரத்தையும் வேதனத்தினுடைய தெளிவான தன்மையும் இறுதி தன்மையும் இதுக்கெல்லாம் தான் நின்னாங்க அவங்க. சோலா ஸ்கிரிப்சரான்னு நின்னாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க இவங்க. அது எல்லாத்தையும் தாக்கிறது தான் இவங்களுக்கு வேலை. வேதம் பெத்தாத ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். பங்க்சுவேஷனை விடுங்க. வேதத்தை அந்த கிராமருக்கும் அந்த லிட்ரரி ஸ்டைலுக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கும் கான்டெக்ஸ்டுக்கும் மேலே கீழே என்ன வருது எதையுமே பார்க்கறதில்ல, எதையுமே பார்க்கறதில்ல. அந்த வேதத்தை பிடிச்சி கிழிச்சி அங்கேயும் இங்கேயும் இங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம்னு எடுத்துக்கிட்டு ஊர்கா மாதி பயன்படுத்திக்கிட்டு இவங்க சீர்கேடான இருதயம் பேசுகிறதே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கு வேதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்கிறதுக்கு போய் வேதத்தை அப்படி கிழிக்கும் போது அது பயங்கரமான ஒரு காரியம். அதுதான் நமக்கு ரத்த கொதிப்பை ஏற்படுத்துது. வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு மக்கள் கைத்தட்டணும் என்பதற்காக வேதத்தை சதைக்கும் போது அது சும்மா நம்ம சும்மா இருக்கக்கூடாதே பார்த்துக்கிட்டு. அவங்கெல்லாம் உயிரே விட்டாங்களே வேதம் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த வேதத்தை புரட்டும் போது அதை சும்மா இருக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். வசனம் வசனமாக போதிக்கிறதுல இயேசு சொன்னாரே, ஒரு எழுத்தாகிலும் நிறைவேறாமல் போகாது. வேதம் எல்லாம் நிறைவேறும். அவர் சொன்னதும் நிறைவேறும். அநேகர் அந்த நாளில் எனக்கு வருவாங்க அக்கிரம செய்கக்காரர்களேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நிறைவேறும் அவங்க மேலே. ரிப்பீட்டடாக ஆண்டவர் வந்து அதே மலை பிரசங்கத்தில் தான் அந்த வேதத்தை முக்கியத்துவம் படுத்துறது மாத்திரம் இல்லை, எட்டு தடவை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். திருப்பி திருப்பி எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கடவுள்படாதீங்க. உங்க வேலையை பத்தி, குடும்பத்தை பத்தி, இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க என்ன கவலைப்படணும்? என் ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்க, மற்றதெல்லாம் கொடுக்கப்படும், மற்றதெல்லாம் கொடுக்கப்படும். ஏன் நம்ம அப்படி தேடக்கூடாது? அந்த மத்தேயு 6:32 சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன? மறுஜன்மம் அடையாதவங்க தான், ஆவியில் எளிமை ஆகாதவங்க, துயரப்படாதவங்க, ஆவிக்குரிய தேவைகளே அறியாதவங்க தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் வேலை, இதுதான் அவங்களுக்கு தெரியும். எப்பப்பார் இதைதான் என்ன சொல்லுவாங்க, இதைத்தான் நாடி. அவங்க பிரசங்கத்தில் இதுதான் இருக்கும், ஜபத்தில் இதுதான் இருக்கும், வெறும் இதுதான். என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி பணம் கிடைக்கும், எப்படி ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி வெற்றி கிடைக்கும், இதே தான். அஞ்ஞானிகள் தான் இதை நாடி தேடுவாங்க. நீங்க அப்படி தேடக்கூடாது. ஏசு சொல்லலையா? இவங்களை என்ன சொல்றது? இவங்க இதை தானே நாடி தேடுறாங்க, இதுதானே இது காட்டலையா? அவங்க அஞ்ஞானிகள்னு, மறுஜன்மம் அடையாதவர்கள்னு. இதயத்தையே நமக்கு உடைக்கிறது வந்து கடைசியில் இந்த குரூப் வந்து பாருங்களேன், இதனோட வஞ்சனையை யோசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பு வருது, இயேசு வந்திருக்கிறாரு. எல்லா கூட்டத்திலையும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்களுக்கு டவுட் இருக்கும், ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு. எல்லா கள்ள கூட்டத்திலையும் அந்த டவுட் இருக்கும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தும், இது நம்ம அவ்வளோ உறுதியாக இருக்க முடியாதுன்னு. ஆனால் இந்த கூட்டம் மக்களுடைய மனதை எந்த அளவுக்கு குருடாக்குது, மனசாட்சி எந்த அளவுக்கு மந்தமாக்குதுன்னா, நியாய தீர்ப்பு இயேசு வந்துட்டாரு, அவர்கிட்டையும் போய் கர்த்தாவே கர்த்தாவே ஆலே லூயா ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோமே உம்முடைய நாமத்தில், அப்போ கூட வஞ்சனையிலேருந்து வெளியே வரலங்க. ஆனால் யோசிக்க முடியுதா, அப்போ கூட வரல. எல்லா கூட்டமும் கொஞ்சமாவது டவுட் இருக்கும் அவங்களுக்கு, இவங்க எந்த அளவுக்கு இந்த மெய் மறந்து போதையில் இருக்கிறாங்கன்னா, மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டது கூட தெரியாம. நாங்கள் பரலோகம் வந்த உடனே இயேசு எங்களை தான் கூப்பிட்டு உட்கார வைக்க போறாருன்னு அவர்கிட்ட போய் பேச போறாங்களே, அந்த மதம் அவ்வளோ குருடாக்குதுங்க. தங்களுடைய இருதயத்தின் நிலைமையை பார்க்க முடியாம மறைச்சிருது மக்கள். நியாய தீர்ப்பு நாளையும் பார்க்க முடியலன்னா இதை விட வஞ்சனை என்ன இருக்க முடியும். நான் ஒரு காலம் உங்களை அறியேன், போங்க அக்கிரம செய்க காரர்களே. ஒரு காலம் உங்களுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்படல், என்ன சொல்வது, நியாய அக்கிரம செய்கை காரர்களே. அக்கிரமம் லாலெஸ் பீப்புள் அப்படின்னா எந்த லாவை பத்தி பேசுறாரு, வானமும் பூமியும் ஒளிந்துப்போம் அந்த லாவை நீங்க மதிக்கலையே. ஆராதனையில உங்க ஆராதனை லாலெஸ், ஒரு ரெகுலேட்டிவ் லாவும் இல்லை அங்க, வேதத்தின்படி ஆராதனை இல்லை. உங்க சாமனுக்கும் ஒரு ரூல் இல்லை, வாய்க்கு வந்ததை உளறது. உங்கள் பாட்டுக்கும் ஒரு ரூல் இல்லை, இஷ்டத்துக்கு பாடுறது. உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு ரூல் இல்லை. தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் லாலெஸ்னஸ். ஓகே, லாஸ்ட் வி பீன் எக்ஸாமினிங் த பெண்டகாஸ்டல் மூமெண்ட். ஐ கைண்ட் ஆஃப் அரேஞ்ச் திஸ் ஓல் சர்மன் இன் டு த்ரீ ஹெட்டிங்ஸ், ரைட்? இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் அ சொல்யூஷன் சம்வேர், வில் ஹவ் டு ஜஸ்ட் ஸ்டேட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட், and then present the solution, and then tell the benefits of the solution. So that's what I'm going to do. I presented the problem statement last time. Okay, what is the problem statement? There are two problems. The movement of Pentecostal, we have two problems. They are false worshippers. Why do we say? Because they don't follow any regulative principles of acceptable worship mentioned, commanded by God. Right? So they're false worshippers. And secondly, that is a false religion that will lead people to hell. How did I prove that? We went through the, looked at the gold standard of the Sermon on the Mount. Sermon on the Mount is the summary, is the essence of the entire Bible. The highest mountain truth of, if you want to summarize the Old Testament and the New Testament and talk about the essence of Christian religion, you can go to the three chapters in Matthew 5, 6, 7. That's the Sermon on the Mount. And we looked at that and we started with talking about true spirituality. The Lord starts that sermon with 8 Beatitudes. And that is the essence of true spirituality. Those are the traits of a kingdom child, a child who's being, the Holy Spirit when regenerates a soul. Those are the signs of regeneration. Blessed are the poor in spirit. Blessed are those who mourn for sin. Blessed are the meek. Blessed are those who hunger and thirst in righteousness. The kingdom of God is theirs. This is true spirituality. So you can talk about spirituality. You know, Buddhism has spirituality, Sikhism has spirituality, Hinduism has spirituality. But what is the true biblical spirituality? These are the internal traits of spirituality. You need to have, this is what spirituality means. And we tested them last time. We don't find any of these 8 Beatitudes in them, right? I kind of proved that. And okay, if internally, they fail with the internal test. What about the external religion, external practice? We looked at the way they do charity with full of publicity. We look at the way they pray, the way they fast. It's exactly opposite to the way the Lord has commanded in the Sermon on the Mount. And you know, all this we can bear to an extent. What makes our blood boil is the way they handle the scripture. It's appalling how they handle the scripture. Right? The Lord Jesus gave such importance to scripture in this sermon. If you look at Matthew 5, 18, how did God's own son saw the scripture? Right? If you want a direct revelation, he was the Son of God who had direct revelation from the Father. Right? He had the greatest visions of transfiguration, meeting Moses, meeting Elijah. Heaven opened and he heard the voice of God from heaven. How did that Jesus see the Bible? He used the most powerful language to emphasize the importance of scriptures. Look at Matthew 5:18. After he talks about beatitude, he says, I myself as the Son of God did not come to destroy the law, but I came to fulfill the law. His whole purpose of coming into this world, he saw it as fulfilling the law. Look at verse 18. For assuredly I say to you, till heaven and earth pass away, not a jot or a tittle will by no means pass away from the law till all be fulfilled. He who breaks one of these least will be the least in the kingdom. Look at the powerful conviction. The conviction that he had of the permanence of scripture. Right? He says, earth and heaven will pass away. What will not pass away? A small jot. You know what jot means? It is the smallest Hebrew letter. We can equate it to the apostrophe. You know what apostrophe is? When you're talking, when you're kind of mentioning a quote, you kind of put a dot on the top at both sides. That is a jot. When Jesus read his Bible, how did he see the Bible? He saw even the smallest dot as the inspired word of God. He saw even the smallest tittle coming from the Holy Spirit. He had such a regard for scripture. This is the conviction that our forefathers had, you know, which made them give their lives and time and energy and risk their lives to translate Bible word to word accurately from the original. Think about the sacred Bible with his bare hands when there was no printing. You know, we struggle to read the Bible all our life. He wrote the entire Bible with bare hands from the original, translating it. And if you read, I preached on the William Tyndale's life and what he had to go through to give us this English Bible that we have today. Accepted in the beloved. All those phrases we owe to him. The beautiful phrases of scripture, phrases, wonderful phrases, all coming from William Tyndale. I preached a sermon saying every page of the English Bible has the blood of William Tyndale. Oh, what sacrifices he had to do to ensure that we get the word of God from the original accurately with all the punctuation, with all the literal translation. What they had to sacrifice to because they had the conviction that every tittle means it's all inspired by the word of God. So what do? They took so much of pains that we get the accurate scripture today. And what makes us, you know, sometimes somebody was saying, I listened to 10 minutes to that preacher and I it was unbearable for me. What are these people doing with that scripture? They tear it into pieces. There is absolutely no regard for scripture. The way, the light-hearted way they handle the scripture is so appalling. So appalling. 10 minutes you can't hear. You know, that's what I feel. 10 minutes, you know, all my blood boils. You know, I get BP and, you know, I get tensed 10 minutes if I hear. And I was jokingly saying, if I would have heard the full sermon, probably blood would have come from my both eyes. Right? We are spending, you know, a life to ensure the scripture, we accurately preach the scripture. Morning sermon is just the phrase. Did I leave one word? Because every word was so rich with meaning. And what do these people do? They continually attack what our reformers stood for. They attack those ideas that come from your depraved mind just to so that people can clap for you, just like a pickle. They just pick verses here. No respect to the context. What does that context say? Nobody cares, and people clap for that. There's no verse-by-verse preaching. They blabber what comes to their depraved mind. Christ says every small letter will be fulfilled. And in going on, I think I'm just reminding what I left off last week. 8 times in chapter 6, the Lord keeps saying, do not worry, what will you eat, what will you drink, what will you wear? Do not worry about your physical needs, jobs, money, and family, and don't worry about that. You need to seek the kingdom of God and his righteousness first. And all these things will be added to you. Beautiful promise, right? Why shouldn't we seek that first? He says that in Matthew 6:34. For after these things the Gentiles eagerly seek. It is those who are not born again. It is those who do not have the poor in the spirit, who do not have hunger and thirst for righteousness. It is those unregenerate people, Gentiles, who seek these things first. They eagerly seek this. What do we see in their sermons? What do we see in their prayers? It's all about success. It's all about promotion. It's all about debt. It's all about money, health. The Lord says that's a sign of people who are not born again. Right? These are not kingdom children. And the saddest, heartbreaking part is as we come to the end of the sermon in chapter 7. See, every false religion, because man has a conscience, they will have, at least in a corner, they will have a sense, maybe I'm not right, right? Maybe I may go to hell, right? Maybe, in the judgment, I may prove wrong. At least some consciousness is there because man has a conscience. But this religion is so deceptive, so horrible. It doesn't show, it kind of makes people forget about their, it makes people to not see their condition of their heart, and it blinds them so much. Can you believe there is a judgment day and the Lord has come, and this group goes to him and says, many will say to me, Lord, did we not prophesy in your name? Did we not do miracles in your name? Did we not cast out demons in your name? They still think that they are the children of God. How deceptive can a system be? How deceptive can a system blind people and numb even the natural God's voice in our heart? That is the horribleness of this system. Even that time, they have not come out of their spell. It's horrible, right? Then I will declare unto them, I never knew you, depart from me. It's not that once I knew you and then you fell. No, you never had a saving connection with me. Depart from me. You who practice lawlessness. Lawlessness. Which law is he talking about? Again, the same law. Heaven and earth will pass away, but the law will never pass away until everything is fulfilled. These people are people who practice lawlessness. Their worship is lawless. It's not regulated. Their sermons are lawless. Their songs are lawless. Their life is lawlessness in the name of religion. ஓகே, இந்த பிரச்சனையை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஐ திங்க் அந்த பிரச்சனை போதுமான அளவுக்கு எல்லாருடைய மனசாட்சியில் உறுதியாக அமைக்கப்பட்டிருன்னு நினைக்கிறேன். இதான் பிரச்சனை இல்லைன்னு மலுப்பக்கூடாது. ஓகே, எந்த குரூப்பை நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பிரச்சனை வேதத்தை மாத்திரம் டெஸ்ட் இல்லை, இன்னொரு பெரிய டெஸ்ட் என்ன தெரியுங்களா? ரெண்டாவது நம்ம டெஸ்ட் பண்ண வந்து சபை வரலாறு. எந்த உண்மையான மக்களும், உண்மையான சபை, உண்மையான மதம் வந்து அவங்களுடைய விசுவாசம், அவங்க என்னத்தை நம்புறாங்கன்றத காலத்துக்கு 2000 வருஷமா அவங்களுடைய மூதாதையர்களை ட்ரேஸ் பண்ணி காட்டணும். அப்போதான் முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர் உபதேசம் வரைக்கும் அவங்களுடைய வேர் இருக்கணும். அப்படி வேர் இல்லாதவங்கெல்லாம் நேத்து முளைச்ச காளான்கள் மாதிரி, அதெல்லாம் கள்ளப்போதகம் பாருங்களேன். உண்மையான சபை, உண்மையான மதம் எப்படி 2000 வருஷம் சபை வரலாறுல அவங்கள பார்க்கணும். ஆனால் இந்த கூட்டம் 19வது நூற்றாண்டுக்கு முன்னாடி பெந்தகோஸ்து கூட்டமே கிடையாது. 19வது நூற்றாண்டு தான் அவங்களுடைய வரலாறு ஆரம்பமே. அதுக்கு முன்னாடி எங்கன்னா மாண்டனிசம்னு கள்ளப்போதகம் இருந்தான். அவங்களுக்கு தான் அவங்க தான் மூதாதியர்கள் இவர்கள். 19வது நூற்றாண்டுக்கு முன்னாடி பெந்தகோஸ்டலிசமே இல்லை. 19வது நூற்றாண்டில் தான் காட்டு தீமாதி பத்தி பரவி இது பரவுனது. ஜான் கால்வின், பெரிய ரிஃபார்மர்ஸ், மார்ட்டின் லூத்தர், பன்னியன், ஸ்பர்ஜன், பியூரிட்டன்ஸ், சிறந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, சிறந்த சத்தியங்களை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க. ஒருபோதும் அவங்க அந்நிய பாஷையிலையும் பேசலை, அற்புதத்தையும் செய்யலை. இவங்க சொல்லுகிற மாதிரி ஓகே, பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னங்க செய்யறது? இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்? இதனோட ஆபத்தை நம்ம நல்லா அறிஞ்சு அந்த மக்களோடு நம்ம பழகும்போது மலுப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. மலுப்புறதுன்னா என்ன தெரியுங்களா? ஓகே, நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறீங்க, நம்மளும் இயேசுவை ஆராதிக்கிறோம், நம்ம பிரதர்ஸ் கிடையாது. நம்ம மலுப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் எல்லாம் இப்போ அவுட் ரைட்டாக சொல்லிடுறேன். அப்பா நீ போகிற சாச்சு தப்பான சாச்சு, அந்த போதகர் தப்பான போதகர். நீ ஆண்டவர் சத்தியத்தை அறியணும், கடைசியில் பரலோகத்துக்கு வரணும்னா அந்த இடத்துல போகிறத முதல்ல நிறுத்தணும். நீ அதை நேராக சொல்கிறேன், நேராக சொல்லணும். இது ஆபத்தான கூட்டம், ஆபத்தான கூட்டம். ஒரு நாள் நீ ஒரு நாள் உணராமல், இன்னைக்கு நான் சொல்கிறது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் இன்னைக்காவது ஆண்டவர் உணர்த்தணும்னு நான் ஜபம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன். நீட்ட இதுக்கப்புறம் உங்ககிட்ட விட்டது உனக்காக நான் ஜபம் பண்ணுறேன். ஒருவேளை நம்ம ஆடியோஸ் வீடியோஸ் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தால், சில பேர் கேட்டுக்கிட்டு எனக்கு பதிலெலாம் அனுப்புகிறாங்க, ஆண்டவருடைய கிருபையினால் நான் என்ன செய்வது, இதுக்கு சல்யூஷன் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். வாட் இஸ் த சல்யூஷன்? அந்த சல்யூஷன் மலைப்பிரசங்கத்திலேயே வருது பாருங்களா, 7:13 படிங்களா, நீங்க வாசிங்க.
ஆதலால் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
நம்ம பார்க்குற பெண்டகாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு என்னங்க நம்ம சொல்லணும், நம்ம என்ன சொல்கிறது? அவங்க ஓகே, அவங்க தப்பான வழியில் இருக்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்கிறது? ஒரு வேளை இப்படி சொல்லலாம், நான் சொல்கிறது எதுவே ஒரு வேளை நம்பாமல் இருக்கலாம் நீ, ஆனால் இந்த மூணு காரியங்கள் நீ செஞ்சு பாரு, இந்த மூணு காரியங்களை நீ செஞ்சு பாரு, உனக்கே ஆண்டவர் உணர்த்துவார். ஓகே, இந்த மூணு காரியங்கள் என்ன சொல்லலாம்? எக்ஸாமின், ரிப்பென்ட், ட்ரஸ்ட். ERT, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இல்லை, எக்ஸாமின், ரிப்பென்ட், ட்ரஸ்ட். ஆராய்ந்து பாரு, மனம் திரும்பு, நம்பு. ஓகே, ஆராய்ந்து பாரு, அதான் ஆண்டவர் சொல்றாரு. நெடுக்கமான வாசலாய் உட்பிரவேசிங்க. ஏன்? சத்தியத்துக்கு போகிற வழி, தே பரலோகத்துக்கு போகிற வழி ஒரே வழி தான். ஆண்டவர் இங்க ரெண்டு ரோடை பத்தி சொல்றார். விசாலமான ஒரு ரோடு இருக்கு, ரொம்ப ஜாலி ரோடு, நிறைய கூட்டம் வரும் அந்த ரோட்ல. அந்த ரோடு பரலோகத்துக்கு போறோம் தான் போர்டு போட்டிருக்கோம், எல்லாம் அல்லேலூயான்னு பாடிக்கிட்டு அந்த ரோட்ல போவாங்க, ஆனா அது கடைசியில நரகத்துக்கு கொண்டு போவோம், நரகத்துக்கு தான் கொண்டு போவோம். அவங்க நினைச்சிருப்பாங்க நாங்க நல்ல ரோட்ல தான் இருக்கிறோம், ஆனா கடைசியில அது நரகத்துல போய் முடியும். ஆனா இடுக்கமான ஒரு ரோட் இருக்கு, நேரோ பாத், சில பேர் தான் போவாங்க, ஆனா அது ஜீவனுக்கு கொண்டு போவோம். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்ன்றார் பாருங்களேன், கண்டுபிடிக்கிறவர்கள். ஏன் 10:15 சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாருங்க, அவர்கள் ஆட்டு தோழிகளை போட்டுக்கிட்டு வருகிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தான் அந்த வழியை கண்டுபிடிக்காம நம்மளை திசை திருப்புவாங்க. அந்த வழி கொண்டு போயிடக்கூடாது, இடுக்கமான வழியில ஒண்டி போயிடக்கூடாதுன்னு செய்யறதுக்கு தான் இந்த கள்ள தீர்க்கதரிசியில பிசாசு வச்சிருக்கிறான். ஆகவே நீங்க கரெக்டான ரோட்ல இருக்கிறீங்களான்னு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை, நான் பார்க்க வேண்டியது அவசியம், நீங்க பார்க்க வேண்டியது அவசியம், அவங்க பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம கரெக்டான ரோட்ல இருக்கிறோமான்னு எப்படி பார்க்கறது? முதலாவது தச்சோதித்து பாருங்க, எக்ஸாமின், எக்ஸாமின். ரெண்டு காரியத்தை எக்ஸாமின் பண்ணணும், உங்க இருதயத்தை எக்ஸாமின் பண்ணுங்க, நீங்க போற வழியை எக்ஸாமின் பண்ணுங்க, உங்களை தச்சோதித்து பாருங்க, உங்க வழியை தச்சோதி பாருங்க. இந்த கள்ள போதகர்களை எல்லாரையும் கேட்டு பாருங்க, இதைத்தான் செய்யவே விட மாட்டாங்க, இதைத்தான் அவங்க வஞ்சனையில ஒரு உணர்வை கொடுத்துட்டு நம்பிக்கை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்னு அதை திருப்பியும் திருப்பியும் வலியுறுத்துறதுக்கு தான் இவங்க பிரசங்கமும் மியூசிக்கும் தச்சோதனை பண்றதுக்கு விடவே மாட்டாங்க, அவங்கள விடவே மாட்டாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய வஞ்சனை, நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறாங்க, அப்பவும் வெளியில் வரல, ஏன் வஞ்சனையிலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது? ரெண்டு கொரிந்தியர் 13:5 சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே தச்சோதித்து பாருங்க. தங்க இருதயத்தை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரு சிஸ்டர் இருந்தா, முதலாவது உன் இருதயத்தை தச்சோதித்து பாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு கல் ஆராதனை கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு இத்தனை பேருக்கு, மக்களுக்கு நான் சொல்லவா, மெயின் காரணம் அவங்க உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படலை. மெக்கார்த்தர் சொல்றாரு, எப்போ ஒரு மனுஷன் உண்மையாக அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டுறானோ அந்த கூட்டத்தில் அவன் இருக்க மாட்டான், அதான் அதிசயம். உண்மையா இப்படிப்பட்ட கல்ல ஆராதனை அவங்களுக்கு கவர்ச்சியா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவங்களுடைய இருதயம் தான். அவங்க ரட்சிக்கப்படாததுனால தான், உண்மையா மறுஜன்மம் அடையாததுனால தான். ஆகவே முதலாவது நீ அதை முதல்ல சோதிச்சு பாருப்பா. அதை தான் நம்ம சொல்லணும். ஓ அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், அதை விட இம்பார்ட்டன்ட் வேற இல்லையே. யோசிச்சு பாருங்களேன், அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு? நம்ம ஆத்மாவை தட்சோதித்து பார்க்கணுமே. ஏன்னா இயேசு வருவார், வந்து நான் உன்னை அறியேன்னு அந்த டைம்ல சொல்லும் போதான் நம்ம உணர்றது. அதுக்கு முன்னாடியே தட்சோதித்து பார்க்கலாம். இல்லை வரும் முன் எத்தனை காலம்தான் நம்ம வஞ்சனையில் வாழ போறோம்? ஒரு நாள் நம்ம இறக்கணுமே, ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணுமே, ஒரு நாள் நியாய தீர்ப்பை சந்திச்சு அவருடைய கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சீட்டு முன்னாடி நிற்கணுமே. சுப்ரீம் கோர்ட்டு சமன்ஸ் வேண்டாம் நான் வரமாட்டேன்னு கூட சொல்லிடலாம். அவருடைய கோர்ட்டினுடைய அழைப்பு யாராவது ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஒவ்வொரு மனுஷனையும் ஆத்மாவையும் டெஸ்ட் பண்ணுவாரே, உண்மையான ரட்சிப்பு இருக்கான்னு. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம தப்ப முடியுமா? இப்போ வேண்டாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துடலாம். இப்போ வேண்டாம் நம்ம இந்த டல்லாக ஃபீல் ஆகும்போது ஒரு மியூசிக்கை போட்டு அந்த ஆராதனைக்கு போயிட்டு வந்தால் ஆஹா நான் பிலீவர் தான் அப்படின்னு நம்மளே ஏமாற்றிக்கலாம். ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கணுமே. அவர் நம்மளை சோதித்து பார்ப்பாரு, அவரை ஏமாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் நிச்சயமா ஒரு நாள் உலகத்துக்கு முன்பதாக வெளிவரும், நிச்சயமா வெளிவரும். என்னதான் நிலையில மக்களை எத்தனை வருஷம் ஏமாத்தினாலும் சரி, அதை இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். சாகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியம். அதை செய்யாம விடலாம், இதை செய்யாம விடலாம், வில்லு எழுதாம விடலாம், அதெல்லாம் பரவாயில்லைங்க. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஆவிக்குரிய நிலையை நான் தச்சோதித்து பார்க்கணும். டைம் இருக்கும்போது, ஹெல்த் இருக்கும்போது, ஐசியூல படுத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் தச்சோதித்தெல்லாம் பண்ண முடியாது. சுகம் இருக்கும்போது, நல்லா சிந்தனை இருக்கும்போது, பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. உங்களை நீங்க தச்சோதித்து பாருங்க. ரெண்டாவது, உங்க வழியை தச்சோதித்து பாருங்க. எக்ஸாமின், கேட்டுக்கு போகிற வழியில நான் இருக்கிறேன்னா, ஜீவனுக்கு போகிற வழியில நான் இருக்கிறேன்னா. ஒன்னு தெசலோனிக்கர் 5:2 சொல்லுது, எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் சோதித்து பார்த்து நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள். சோதித்து பார்க்கறதுக்கே இடம் இல்லை. அந்த என்ன சொல்றாரோ அந்த பிரசங்கி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல, வேதம் சொல்றத கேளுங்க, சோதித்து பாருங்க. ஏன் 1 யோவான் 4:1 சொல்லியிருக்கு, எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள். ஏன் நம்ப கூடாது? உலகத்தில் அநேக கள்ள போதகர்கள் இருப்பதனால் தேவனிடத்தில் வந்திருக்கிறதா என்று ஆவியை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் தி ஸ்பிரிட்ஸ். எல்லா ஆவியும் கடவுளுடைய ஆவி இல்லை, எல்லான்றதெல்லாம் கடவுளுடைய ஆவி இல்லை, தேவனிடத்தில் வந்திருக்கிறதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு டெஸ்ட் பண்றது? சங்கத்தை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும், வேதத்தை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும், வேதத்தினுடைய அதிகாரத்தை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும், இல்லைங்களா? அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர். வேதத்தினுடைய அதிகாரம்னா என்ன? வேதம் தான் நம்முடைய எல்லா எண்ணத்தை நம்பணும், எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உச்சகட்ட அதிகாரம் வேதத்துக்கு தான் இருக்கு. அந்த போதகருக்கு இல்லை, வேதம் தான் ஆட்சி செய்யணும். இந்த சோலா ஸ்கிரிப்சரா அநேக பேர் வஞ்சித்து இருப்பது. இத்தனை பேர் உட்காந்து கைத்தட்டி கேட்குறாங்களே, 10 நிமிஷம் நம்மளால பொறுக்க முடியல. ஏன் தெரியுமா? வேத அறிவில்லாததுனால். வேத அறிவில்லை இந்த மக்களுக்கு. வேதத்தை ஒழுங்காக படித்ததில்லை, வேதத்தை படிக்கிறதில்லை. உங்கள் மைண்டை வஞ்சிக்க விட்டு மைண்டே யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற நிலையில் இருக்காதிங்க. வேதத்தை படிங்க. படிக்கும் போது தானே மூளை வேலை செய்யும். படிக்கவே விடுறதில்லை, படிக்கவே விடுறதில்லை. எந்த குரூப்பை நான் சொன்ன மாதிரி 2000 வருஷம் சபை வரலாறு கொஞ்சம் பார்த்து, என்ன ஸ்போர்ஜன் சொன்னார், மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், கால்வின் என்ன சொன்னார், அதெல்லாம் கொஞ்சம் படிங்களே. விசுவாசம் என்ன? 2000 வருஷமா எங்கேருந்து வந்தோம்? இதெல்லாம் பெந்தகோஸ்து கூட்டம் இங்கே இருக்கே. இவங்க சொன்னது இயேசு வந்து அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்தது என்ன, அவங்க காலா காலமாக நம்பினது என்ன, நம்ம இன்னைக்கு நம்பிக்கிறது என்ன, கொஞ்சம் படிங்களே. ஆன்லைனில் இன்னைக்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஆன்லைனில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். கொஞ்சம் ரீடிங் பண்ணுங்கள், இல்லை ஒரு யூடியூப்ஸ் வீடியோஸை பாருங்கள். சர்மன்ஸ் இப்போலாம் நிறைய பிரசங்கிகள், ஆர்சி ஸ்ப்ரோலு, பால் வாஷரு, ஜான் மெக்கார்த்தர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர்னு ஒரு கான்ஃபரன்ஸை எடுத்தார். இந்த பெந்தகோஸ்து கூட்டத்தில் நடக்கிற தவறெல்லாம் எடுத்து சுட்டி காட்டினார். அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாரு. உலக ஃபேமஸ் ப்ரீச்சர் அவர், மாபெரும் ப்ரீச்சர் மெக்கார்த்தர். அவர்தெல்லாம் கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். நாங்கள் சொல்கிறத கேட்காதீங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க, ஆன்லைனில் பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே குதிரைக்கு இது போட்ட மாதிரி நீங்கள் வாழாதீங்க, கொஞ்சம் படித்து பாருங்களேன். இதெல்லாம் வெளிநாடுலலாம் நிறைய பேர் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் அங்கே ரிலேட்டிவ்ல அப்பா அம்மா இங்கே தான் அதே சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க, எவ்வளோ தப்புன்னு சொன்னாலும் தெரியாது. பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு போனாங்க, ஒரு சர்ச்சுக்கு போனாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்து ரிஃபார்ம் சர்ச்சு நல்லா வேகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் பெட்டகாஸ் சர்ச்சிலேருந்து தான். அங்கே இங்கே பருப்பு வேகாது. அங்கெல்லாம் படிக்கிறவங்க வாசிக்கிறவங்கலாம் வந்துட்டாங்க, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. இங்கே தான் வந்துகிட்டு இருக்குது. ஏன் நம்ம படிக்கிற ஆளுங்களே இல்லை, படிக்கிறே இல்லை. பைப்பர் சொல்கிறார் 5 குணங்கள் கள்ள மதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கே வந்து பாடுகளை பற்றி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது, அநேக பாடுகள் மூலமாக பரலோகத்துக்கு போகணும். உபத்திரவங்களை பற்றி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. தவறான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அங்கே வந்து நான் சுயத்தை மறுக்கணும்னு ஒன்றுமே இருக்காது. எல்லாமே சுயத்தை வலியுறுத்தி தான் இருக்கும். நோ செல்ஃப் டினாயர். வேதத்தை சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆகவே 2 காரியம் சோதிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. நீங்கள் காண்டி உங்களை சோதித்து, உங்கள் இதயத்தை சோதித்து, நீங்கள் போகிற மதத்தை சோதித்து வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போகும்போது அவங்க போடுற ஒரு மணி நேரம் மியூசிக்கில் போய் உங்கள் மைண்டை மந்தமாக்க விடாதீங்க. நீங்கள் சிந்திக்காத படிக்குத்தான் ஒரு மணி நேரம் வர்ஷிப் நடக்குது. அதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம என்ன இது கல்றைக்கா என்ன சாவு வீட்டுக்கா வந்திருக்கோம், ஆண்டவர் ஆராதிக்க வரும்போதே வரணும், ஆவியில் வரணும்னு அதுக்கெல்லாம் விடாதீங்க. 5 நிமிஷம் ஓகே, நம்மளும் பாட்டை பாடுறோம். அரை மணி நேரம் என்னத்துக்கு, ஒரு மணி நேரம் என்னத்துக்கு? ஏன்னா நீங்கள் சிந்திக்காதபடிக்கு செஞ்சிடணும். அப்படி விடாதீங்க. சிந்தனை எமோஷனல் ஆகிக்கு போகிறதுக்கு விடாமல் அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே சிந்தனையோடு இருந்து அவர் சொல்கிறத பைபிளில் இருந்து சொல்கிறாரான்னு பாருங்கள். எல்ஏசி பிரின்சிபல் இல்லைங்களா, அவர் சொல்கிறது அந்த இலக்கிய நடையை பார்க்குறாரா, அந்த கான்டெக்ட்லேருந்து சொல்கிறாரா, கைத்தட்டுறதுக்காக சொல்கிறாரான்னு பார்த்து மயங்கிறாதீங்க. வேதத்தின்படி சொல்கிறாரான்னு தச்சோதித்து பாருங்க. எக்ஸாமின். இந்த பெரியா பட்டணம் மக்கள் மாதி பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரு, பவுல் சொன்னதே வேதத்தில் அப்படி இருக்குதான்னு அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறார், நற்குணசாலிகள், நோபல் மைண்டட். அப்படி இருங்க, நோபல் மைண்டடாக இருங்க. முதல்ல உங்களை தச்சோதித்து பாருங்க. அதை ஜபத்தோடு செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதாங்க. என்னங்க சொல்யூஷன், உங்களை தச்சோதித்து பாருங்க. அதை செஞ்சீங்கன்னா ஆவியானவர் உங்கள் கண்ணை திறந்து பகுத்தறிவை கொடுப்பார். ஓகே, வாட் இஸ் த சொல்யூஷன் வென் வி மீட் தீஸ் பெண்டகாஸ்டல்ஸ்? ஓகே, வி ஹவ் ஸ்டேட்டட் த ப்ராப்ளம், ரைட்? த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர். வாட் இஸ் த சொல்யூஷன்? அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்கிரிப்சர், பட் ஐ வாஸ் சேயிங் தட் இஃப் எனி குரூப், எனி சர்ச், if they have, if you know, if it has to be true, they need to have the ability to trace their beliefs through 2000 years of church history, which actually goes back to the apostolic teaching, right? They need to have the roots from there. If they don't, if they are unable to trace their roots of their beliefs to that church history, it's 99% a false religion. Pentecostalism can never trace themselves in church history. Their whole history started in 19th century, right? There was no Pentecostalism before that. Martin Luther, John Calvin, Spurgeon, Puritans who lived the most holy lives and shed light, who translated all, they never spoke in tongues, they never did miracles. Right? There was no Pentecostalism before this. This spread like wildfire in 19th century. There's no church history for them. And anybody who reads church history will never be a Pentecostal anymore, right? So we see the problem statement, and why should we see this? First of all, we should see this because when we are talking to those people, I don't think we should flatter them in any way, but we should be very outright and tell them that you are in a false religion. Your preacher is teaching you false teaching. We need to be very outright, and sometimes it works. Sometimes it really works. It kind of creates a curiosity in them. Why did he say that? We can probably say it and soften it, saying, today you may not realize it. Okay, one day I will pray that God may open your eyes to realize it. I think the way with the conviction that we say matters a lot. And I'm trying to create that conviction by these messages. Okay, because it's the conviction of the truth, and with the conviction that we say, you know, it talks to their conscience. And just flattering and, you know, blabbering and going around the bush will not work. Okay, and you know, we'll have to warn them and tell them, you know, your blood should not be on. Don't tell me that I didn't warn you. But, you know, and if somebody, you know, let's say by God's grace, they are asking us, what is the solution? Tell us what is the solution. And the solution comes in Matthew, the same sermon, the Lord gives the solution. Chapter 7, verse 13, he says, enter by the narrow gate, for wide is the gate and broad is the way that leads to destruction. There are many who go by it, because narrow is the gate and difficult is the way which leads to life. There are few who find it. Now, what is the solution? Let's say our friends or our relatives, our Pentecostals, they ask, how can you say I'm wrong? I don't believe this. Okay, we can say, don't believe me. Can you at least do these three things that will help you identify whether you are in the right path? Three things. ERT. Examine, repent, and trust. Examine, repent, and trust. Not emergency response team. Okay? Examine. What is examine? Examine. So look at the Lord says, enter by the narrow gate. Realize that there is only one way to heaven. There is a broad way which seems like it's the path to heaven. A lot of people are walking in it, but it will lead to destruction. But there is a narrow way and very few find it. Why few find it? Because he goes on and says in verse 15, beware of the false prophets. The reason that narrow way is so difficult to find is because these false prophets who kind of confuse narrow way to people, who don't allow the people to find the narrow way. That is their main work. The main agenda of all the false teachers is to ensure that we don't go to heaven. We never get truly saved. That's the agenda of all of these people. And how can I know if I am in the wrong road or right road? Examine. Examine. The reason I think we should emphasize this is you can find in all the sermons of these people, they will never tell you to examine. They will never tell you. There is no place for self-examination in their system, because they create a kind of false sense into those people. And every time there is a doubt and all that, they reinforce with music, reinforce with their motivational talk and continue the deception. Never allow people to examine. So these people have to. What does the scripture say? The scripture, 2 Corinthians 13:5 says, examine yourself whether you are in the faith. Will you listen to the scripture or will you listen to these people? First examine. The reason you should examine, first of all, your heart and examine your way. Okay, two things that you need to examine. You need to examine your heart. Why? Because this false worship, this false church is very attractive only because it's attractive to people who are never truly born again, who are never truly repented, and who are never truly saved. Those are the people who are attracted to this worship. Do you know that? Amazing. That's why John MacArthur says when somebody gets saved in that group, they will never continue in that group. The reason that they continue, and it's such an attraction, such an addiction, because they're not saved. And the first thing you should do is you should examine your heart. Please, mom, please, brother, please, sister, can you do this? Can you examine your heart? There is nothing more important than examining our spiritual state, because we can't live in deception. We are not going to live in this world forever. Death is inevitable. Judgment is inevitable. And the Lord is going to come and stand in judgment. What is judgment? It's examination, right? Right? When he comes in the judgment, you can reject any summons, even Supreme Court summons, but can you reject? You are going to stand before him and he's going to examine you. We can't live in deception. There is going to come a day where all our spiritual condition will become investigated and will become thoroughly investigated and will become evident to everybody. That's the day of judgment. It will be found out one day in what we are in God's sight, whether we are truly saved or whether we are deceiving ourselves. Our spiritual condition will come to light. So find out now. When you have time, when you have health, when you have opportunity, what is the use of knowing that in the day of judgment? When the Lord says, I never knew you, what if you are among them? Can you do this? Examine yourself. Don't live in this deception. Examine yourself. There is nothing more important than before we die, if there is one great business that we have to do, right? We can probably forget to do our will. We can probably forget to do all that. Doesn't matter. One thing we should never miss is to examine ourselves. Can you examine your spiritual condition? Next, examine your way. Are you in the broad way? Are you in the narrow way? 1 Thessalonians 5:21 says, test, examine all things carefully, hold firmly to what is good. You should examine. Are you in the right church? Are you in the right place? Is this the road that goes to heaven? 1 John 4:1. Do not believe every spirit. Test the spirit to see whether they are from God, because many false prophets have gone into the world. Oh, examine. Oh, this is the Holy Spirit. No, do not believe that. Test every spirit. Is this the spirit of God? Or is this some other spirit? How do you examine that? The standard, the gold standard of all examination is the scripture, right? The authority of the scripture. Bible should be the ultimate authority in matters of faith and practice. The reason these people are so deceived is because they are utterly biblically illiterate. They don't read their Bibles. Somebody who reads their Bible properly, somebody who knows their church history, somebody, they will get saved and they will not continue there. Keep them Bible illiterate. Don't let them know anything. That's how they continue there. And you know, when you read, examine yourself, when you read, understand what is the true gospel. Why did Jesus come? Why did he die? Please, can you spend some time to understand what the Bible teaches? Not what this pastor says to get claps. Don't live blindly like you live. People lived in the Middle Ages, right? They were not reading. There was no printing. There was no book. That's how these people live. If they just did some reading, some good reading, oh, their mind will start working. Their mind will start. In Hinduism and all that, we were just left, you know, without thinking, right? Christianity makes us think. But look at this religion. This group is deceiving their mind for lack of reading. Just read the Bible. Read the church history, okay? Read some Spurgeons. Read Martin Luther. Read this great men. What did they teach? Read the confessions of faith 2,000 years. What did the church of God believe? What were the truths that were handed down from generation to generation with their life blood sealed in that? What did they stand for? Read those truths. Do some reading online, right? Nowadays, there is no dearth for material literature. There's tons of literature online. Videos. If you want to watch videos, just watch videos. R.C. Sproul, The Foundations. Paul Washer. And John MacArthur, he's done a Strange Fire conference, right? He's exposed this group and he's told them what is the problem. Read all that. See, it is. I've always noticed when people go to Western countries, have realized the deception of this, okay? A lot of people, I know a relative, mom and dad, they still go to that church, but the sons went to US. The son went to one church and he completely know Pentecostalism is wrong, right? Western churches have always kind of come out of this, but it's here, I think it continues. So don't be naive. Of course, you know, they can always listen to good sermons. And when you go to church, examine. Examine. Don't allow them for 1 hour of praise and worship to numb your mind. People get offended on what I said. We want to go with thanksgiving into the house of Lord. I understand. Play 1 5-minute song. But why do you need 30, 40 minutes? Don't you see a problem there? It's a strategy to numb you with musical hypnotism. Don't allow that. Don't allow that. Probably go late to the church so that musical manipulation stops. And when the sermon starts, use your mind and examine the scriptures, whether the preacher, what he's saying, is it in the Bible? Not what makes you feel good, but is it in the Bible? Is he giving respect to the context? Is he talking about what is happening? Just when he takes a verse, just see what is said before, what is said after. Just make a note of it. Come home and just examine. Examine. Be like the Bereans who searched the scriptures. Even when Apostle Paul preached, they went home and searched the scriptures whether it is true. And Holy Spirit says they were noble-minded. Holy Spirit appreciates them. So first examine your heart, examine your way. And let me tell you, if you do this, my brother, sister, if you do this prayerfully, God will definitely open your eyes and help you to see what I am saying today. Just examine. Okay, rendavad enna solano? Tachodithu paakano. Rendavad. Tachodithu paatha onna enna therinjirum? சோதிச்சு பார்த்தோன்னே இது தங்கமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது விசாலமான ரோடா இடுக்கமான ரோடான்னு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சவுடனே என்ன தெரிஞ்சது, தப்பான ரோட்டில் இருக்கிறோன்னா என்ன பண்ணணும், தெரிஞ்ச உடனே திரும்பு, டேர்ன் பேக், ரிப்பென்ட், டேர்ன் பேக். அந்த ரோட்டில் போகாதீங்க. எவ்வளோதான் கவர்ச்சியாக இருந்தாலும், எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும், ஐயோ இத்தனை வருஷம் இருந்தமே, இத்தனை வருஷம் இருந்தமே, இல்லை இல்லை விட்டுறா போகாதீங்க. நீங்கள் வாண்டி தப்பான வேதத்துக்கு முரணான சபையில், வேதத்துக்கு முரணான பாதையில் இருந்தால் நரகத்துக்கு போகிற பாதை. சபையை ஒரு வேளை விட வேண்டியதாக இருக்கலாம். அங்கே தானே சீர்திருத்தமே ஆரம்பிக்கிறது, ரெஃபர்மேஷனே ஆரம்பித்தது அங்கே தானே. கூட்டு குடும்பமாக இருந்தால் முடியுமா? ரொம்ப ஆபத்து. மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சுவிசேஷத்தை விசுவாசிங்க, விசுவாசிங்க. காஸ்பல்னா என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த மாபெரும் கிருபாதார பணி. ஓ அதில் தாங்க ஆசீர்வாதம் இருக்கு. அந்த சிலுவையை பற்றியே பிரசங்கம் இல்லை இந்த இதில். வெறும் இந்த வெற்றி ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக, உலகத்தில் நம்ம எல்லா இந்தமான பாவ வழிகளிலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்த தேவன். அவருடைய உண்மையான காஸ்பலை நம்புங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது தான் கேட்டுக்கு போகிற வழியிலேருந்து நம்ம தப்பவே முடியும். இல்லைன்னா அந்த வழியை தான் நீ போவேன், என்ன சொன்னாலும் அந்த வழியில் தான் போவேன். ஏன்? மனம் திரும்புதலும் விசுவாசம் மட்டும்தான் மறுஜென்மம் கொடுத்து உன்னை அந்த வழியிலேருந்து காப்பாற்ற முடியும். வரங்களே, ஆண்டவர் சொல்லலையா இடுக்கமான வழியில் போங்க? ஏன் அது இடுக்கமான வழி, நேரோ வழி? ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணுறாரு, அடைமொழியை யூஸ் பண்ணுறாரு. ஏன் இடுக்கும்? இது கூட்டத்தோடு வர வழி இல்லை. கூட்டம் கூட்டமாக எல்லாரும், குடும்பம் குடும்பமாக, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போகலாம் வாங்க, கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போடுற இது இல்லை. எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டு, ஆராதனைன்ற பேரில். இது ரட்சிப்புன்றது வந்து இன்டென்ஸ்லி பர்சனல், தனிப்பட்ட விதத்தில் நடக்கிறது, தனிப்பட்ட விதத்தில். ஒரு மாஸ் மெனிப்புலேஷன், மாஸ் மாசாக கூட்டத்தை கூட்டுறது இல்லை ரட்சிப்பு, இடுக்கம் பரலோகம் அது இல்லை. தனிப்பட்ட விதத்தில் தனியாக வரணும், தனியாக நீ தெரிந்து கொள்ளணும். ஒரு கூட்டம் நிகழ்வு இல்லை, ராக் கான்சர்ட் இல்லை, பைத்தியகார்த்தனமாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓடுறது இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்பு ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டு, அவர் காஸ்பலை புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட விதத்தில் பதில் கொடுக்கறது, அதுதான் இடுக்கமான வழி. தனியாக தான் வரணும், கூட்டமாக கூட்டு வர முடியாது. ரெண்டாவது இடுக்கமான வழி என்ன? எல்லாத்தையும் நம்பிட்டு இங்கே வர முடியாது. இடுக்கமான வழி எது நம்மளை இடுக்கப்படுத்துது? வேதம் மட்டுமே. வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்புவேன். என்ன நேரோ மைண்டடுன்னு சொல்லுங்க, ஆனால் அதுதான் பரலோக மைண்டட், அதுதான் பரலோகத்தை கூட்டு போவான்றாரு. இடுக்கமான வாசல், வேதம் சொல்லாதது எதையுமே நான் நம்ப மாட்டேன். அது ஊரெல்லாம் அந்த சபை நிரம்பி இருந்தாலும் சரி, நம்பவே மாட்டேன். அதுதான் பரலோக வழி, இடுக்கமான வழி, விசாலமான வழி. எல்லா போதகங்களுக்கும் வழி இருக்கு. நீ அதை நம்பலாம், இதை நம்பலாம், ஆர்சியை நம்பலாம், என்ன ஆராதனையில் வந்து எல்லோரும் ஆராதிப்போன்னு மியூசிக்கை போட்டுக்கலாம், டைவர்ஸ் நம்பிக்கைக்கு. அது அப்படிதான் அது வேலை செய்யறத. ஆனால் இதில் அப்படி வேலை செய்ய முடியாதே. இடுக்கமான வழி, நம்ம நம்புறத, நம்ம போதிக்கிறத, நம்ம பேசுறத, நம்ம பாடுறத எல்லாமே வேதமாக இருக்கும். வேதத்துக்கு முரணானதுக்கு எதுக்குமே இடம் இல்லை. பாருங்களேன், ஆகவே எக்ஸாமின், ரிப்பென்ட், ட்ரஸ்ட். த செகண்ட் சஜஷன், வி லுக் அட் எக்ஸாமினேஷன், ரைட்? இஃப் தே ப்ராப்பர்லி எக்ஸாமின் தெம் செல்ஸ், வாட் வில் தே, இஃப் தே ஜஸ்ட் ஆனஸ்ட்லி டூ தட், எக்ஸாமின் தேர் ஹார்ட், எக்ஸாமின் தேர் வே, லைக் வி ஹவ் பீன் டெல்லிங், I will tell you, they will recognize that they are in the wrong road. They will recognize they were in the broad road. Their eyes will be opened. And if they do it honestly, God will give them the discernment. And they will realize what I'm saying, what we are saying. And what do they do when you are in the wrong road? What do? You turn back, right? You turn back from that. You repent. And repent. You turn back from that road. When you discover your truths, your church and is preaching things against the Bible, you have to turn back. And if it may involve leaving the church, it may, that's how Reformation starts, right? Reformation doesn't start you're all madly going along the crowd. Reformation starts when you stand for the truth. And then when you, after repenting, after turning back, you trust the true gospel of Lord Jesus Christ. Oh, that's where the blessings are. That's where the blessings are. Jesus came to save us from all these sinful ways, right? By his atoning, marvelous sacrifice. That's the gospel. Believe the gospel. When you repent and believe the gospel, that's the only way for you to be delivered from the way of destruction. Otherwise, there is no way they will come out of that deception. There's no way. He says, enter through the narrow way. It's a metaphor. Why does he say narrow way? What makes it narrow? It is a scripture, right? Right? It's a scripture. And you can't believe everything that you want. We believe what only the Bible says, right? We preach the Bible, we sing the Bible, we worship according to the Bible, and it is very narrow. Yes, we are very narrow. We may be narrow. They may call us narrow-minded. Oh, we have to be broad-minded. We have to... No. I will be in the narrow way. Because that's what takes to heaven. Right? Narrow. They may call us narrow-minded. But that's the heavenly-mindedness. Right? And secondly, narrow also indicates that you come alone even if nobody follows you. Right? You don't go rushing madly into the crowd. It's a narrow way. So examine, repent, and trust. கடைசியாக இப்படி வந்தா என்னங்க நன்மை? நமக்கு நேரம் போயிருது. ஆனால் கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுக்கணும், ஒரு 10 நிமிஷம் நான் முடிக்கிறேன். இப்படி நேரம் நெருக்கமான வழியில் வர்றதுனால என்ன ஆசீர்வாதம்? அது என்ன சொல்றாரு? ஜீவனுக்கு போகிற வழி இதுதான். ஜீவனுக்கு அதுக்கு போகிற ஆசீர்வாதங்கள் இந்த லேவியர் ஆகுமோ நம்ம படித்தோம். இந்த சீரீஸ் ஒரு விதத்தில் நெகட்டிவாக தான் இருந்துச்சு பல காரியங்கள். ஆனால் இங்கே தான் பாசிட்டிவ் வருது. பாருங்களேன், பாசிட்டிவ் வருது. நான் இதுக்கு முதல்ல கொடுத்த தலைப்பு பிதாவுடைய விருந்தா போலி ஆராதனையா, தகப்பனுடைய விருந்தா போலி ஆராதனையா. பாருங்களேன், ஒரு வாட்டி தகப்பனுடைய விருந்தை காண்டி இந்த மக்கள் ருசி பார்த்துட்டாங்கன்னா, ஐயோ, நம்ம சபையில் வந்த மக்கள் அங்கே போனதுக்கு நினச்சி அங்கே கற்றுக்கிட்ட நினச்சி வாந்தி எடுக்கலாமான்னு இருக்கு அவங்களுக்கு. தகப்பனுடைய விருந்து தெரியாம பன்னி தொட்டியில உட்காந்து ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிதாவுடைய விருந்துக்கு வாங்க இந்த பகுதி அழைக்கிறார். பாருங்களேன், ஆரோன் வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து செத்துட்டாங்க, பாவம் செஞ்சு ஆராதனையை தவறா செஞ்சிட்டாங்க. ஆரோனுக்கு ரொம்ப குற்றம், மனசு உடைஞ்சிருக்கு. நம்ம பிள்ளைகள் செய்யற தப்புக்கு நம்ம எப்படி குற்றம் எடுத்துக்கிறோம்? ஐயோ, நம்ம பிள்ளைகள் நம்ம தானே செஞ்சோம்னு ஆரோன் மனசு உடைஞ்சிருக்கிறார். அவருடைய ரெண்டு பிள்ளைகளும், ஐயோ, தப்பான ஆராதனை செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேனு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அந்த வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 12 திருப்பி 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 5 வாட்டி, நீ வா, உனக்கு இந்த போஜன பலி, உனக்கு இந்த பலி, உனக்காக 5 வாட்டி வருது. உனக்கு உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த போஜன பலி. இந்த போஜன பலியும் இந்த மார்பு கறியும் இந்த தொட கறியும் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விருந்து. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு 5 வாட்டி சொல்றார் ஆண்டவர். ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏன்னா ஆரோனுடைய மனசு தெரிஞ்சிருக்கு. ஆரோன் வெளியில அழுவாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள மனசு நொறுங்கி போய், ஐயோ, தப்ப ஆராதனை செஞ்சிட்டோமே ஆண்டவருக்கு, என் பிள்ளைங்க செஞ்சிட்டாங்களே, ஒருவேளை ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் நிராகரித்து தள்ளிடுவாரா அப்படின்னு மனசுல நொறுங்கி இருக்கும் போது ஆண்டவர் உறுதி அளிக்கிறார். மனம் நொறுங்கி மனம் திரும்பி வந்தோன்னா, ஐயோ, ஆண்டவர் கொடுக்குற விருந்து இருக்கே. கெட்டகுமாரன் நொந்து வந்தா, துணிகரமா அகங்காரத்துல வந்தா ஒரு விருந்தும் கிடைக்காது, பன்னி தொட்டிக்கு தான் போகணும். ஆனா மனம் நொறுங்கி நம்ம வரும்போது என்ன பண்றாரு பிதா? விருந்து வைக்கிறாருங்க, விருந்து வைக்கிறார். ஆரோனுக்கு விருந்து வைக்கிறார். அவர் சொல்றார், வா, சாப்பிடு, போஜன பலி. இந்த விருந்தெல்லாம் என்னத்தை குறிக்குது? சுவிசேஷத்தினால வருகிற இயேசு கிறிஸ்துவின் பலினால வருகிற ஆசீர்வாதங்களை குறிக்கிறார் இல்லைங்களா? அவர் தானே பலி, அவர் தானே நம்முடைய போஜன பலி, அவர் தானே நம்முடைய தகன பலி. இது உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. திருப்பி திருப்பி ஆரோனுக்கு உறுதி அளிக்கிறார். ஆரோன் மனசு உடைஞ்சி அப்படி வரார். யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி இந்த மூமெண்ட்ல தவறா மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களா இருந்தீங்கன்னா, கூட்டத்தோடு கூட்டிக்கிட்டு போய் துணிகரமா ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க காண்டி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மனம் நொறுங்கி நொறுங்குண்ட இதயத்தோடு வரும்போது நான் சொல்ற சுவிசேஷ ஆசீர்வாதங்களை ஊத்துவார் பாருங்க உங்க மேல. ஐயோ, சொல்ல முடியாது. போலி ஆராதனை செய்கிறவர்களே, பிதாவுடைய விருந்து எவ்வளோ சிறப்புன்னு உங்களுக்கு தெரியாதே. அதை வந்து அனுபவிச்சாத்தானே தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் எத்தே பெரிய ஆசீர்வாதங்க. சுவிசேஷம் வந்து வெறும் தற்காலிக உலக குடும்பம் பணம் தேவைகள் மாத்திரமா நிறைவேற்றுது இயேசு கிறிஸ்து. நம்முடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய சமுதாய சைக்கலாஜிக்கல் எல்லாவித ஆசீர்வாதங்களும் தேவன் பூர்த்தி செய்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். எபேசியரில் நம்ம படிச்சுட்டு வரலையா? இந்த போலி ஆசீர்வாதமா 80 வருஷம் கிடைக்கிற சாப்பாடு வீடு அதுமா ஆசீர்வாதம்? அது நமக்கு இருந்தால் போதும், நரகத்துக்கு போகிறவங்களுக்கு அது போதும். தேவனுடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு அது பத்துமா? நித்தியத்தில் தெருவு முன்குறித்துதல் என்ன ஆசீர்வாதங்கள் நான் உங்களுக்கு சொல்லவா? நம்ம சர்ச்சில் நான் கவனித்து பார்ப்பேன், ரொம்ப நாள் இந்த சபையில் இருந்தவங்கள்லாம் இதனோட அருமை சில நேரத்தில் தெரியறதில்லை அவங்களுக்கு, நம்முடைய சத்தியங்களுடைய அருமை. இந்த பெந்தகோஸ்த சபைக்கு போகாதவங்க நீங்கள்லாம் இந்த அருமை தெரியறதே இல்லை. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அருமை தெரியல, ஒரு 3 மாதம் உங்களை காய போடுறேன் பாருங்கள், அப்போ தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி தெரியல, ஆனால் புதுசாக வராங்க பாருங்கள், இந்த மாதிரி சர்ச்சுங்களுக்கு போயிட்டு வரும்போது ஐயோ பாடி அவங்களுடைய ஆனந்தம் சொல்ல முடியாதே. ஒரு நாள் அப்படியே ஒரு என்னைக்கோ 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிரசங்கத்தை கேட்டு ஐயோயோ எப்படியெல்லாம் நான் கேட்டது இல்லையே, ஏன் எவ்வளோ காய வைக்கிது அவங்கள அந்த கூட்டம்னு நமக்கு தெரியுது. சத்தியமே இல்லை, ஆவிக்குரிய விருந்தே இல்லை, பிதாவுடைய உண்மையான ஆசீர்வாதங்களே இல்லை. எப்படி காஞ்சி போய் வந்து கொஞ்ச நேரம் கேட்ட உடனே அந்த சபையிலேருந்து வரவங்க தான், ஏன் நம்ம டீக்கனை எடுத்துக்கலாம், வீடெல்லாம் மாற்றிக்கிட்டு குடும்பத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இங்கே வந்துட்டாரு, ஏங்க இதனோட ஐயோ பிதாவுடைய விருந்தை விட்டுக்கிட்டு 8 வருஷம் போச்சே, அது தாத்தா இருப்பார் 50 வருஷம் போச்சே, அதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 8 இல்லை 10 சர்மன்ஸ் கேட்பார், 10 நீங்கள் எத்தனை ஒரு சர்மன் கேட்குறீங்களா, நீங்கள் 10 சர்மன்ஸ் கேட்பார். சில பேர் தெரியும் பெந்தகோஸ்தேந்து வந்திருக்கிறாங்க, 5 சர்மன்ஸ் கேட்குறாங்க ஒரு ஒரு நாள், ஏன் அவ்வளோ காஞ்சி ஐயோ ஐயோ ஐயோன்னு அனுப்புகிறாங்க, அப்பப்பான்னு ஹார்ட்டெல்லாம் அனுப்புகிறாங்க. ஒருத்தர் சொன்னார், வந்து உங்களை கட்டி பிடிச்சி முத்து கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு. ஏன் அந்த சத்தியம் அவ்வளோ அதிசயங்க, இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் காஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. போலி ஆராதனையில் பிதாவுடைய விருந்து தெரியாதே அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது, வெறும் புலன்கள்னு பண்ணிக்கிட்டு மியூசிக்குன்னு பண்ணுறது இல்லைங்க, சத்தியம் சத்தியம் நம்ம மனசாட்சியை நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மாவை அணுக்களை உடுருவி நம்ம உள்ளான ஆத்ம தேவைகளை நிறைவேற்றி உள்ளுக்குள்ளே கொடுக்கும், மனப்பூர்வமாக இதயபூர்வமாக மனசாட்சி பூர்வமாக ஒரு கழிப்பு ஏற்படுதே. சில நேரங்களில் நீங்கள் வெளியே போகும்போது பார்ப்பேன், சத்தியத்தெல்லாம் கேட்டு போய் வரும்போது மூஞ்சி அசிங்கமாக இருக்கும், வெளியே போகும்போது எங்கில்லாத புன்னகையும் சந்தோஷமும் உங்கள் மூஞ்சில் ஏங்க வருது, நிறைய வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தியை உங்கள் மூஞ்சில் நான் பார்க்குறேன்னு. ஏன் அது எங்கே நடக்கும்? பிதா வீட்டில் தானே நடக்கும். மிகவும் ஆர்வமாக நான் சொல்லப்போனால் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அர்ப்பணித்தோடு நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க யார்? பெந்தகோஸ்ட் சர்ச்சிலேருந்து வந்தவங்க தான். ஏன் அப்படி காஞ்சி வந்திருக்கிறான், அந்த அருமை தெரியும் அவங்களுக்கு, அருமை தெரியும். ஆகவே பொய் ஆராதிக்கிறவர்களே, பொய் மதத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை. ஐயோ என்ன மிஸ் பண்ணுறாங்களே, பாவம். சும்மா போய் மியூசிக்கை கேட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து உச்சக்கட்ட மவுண்டன் பீக் பிளஸ்ஸிங், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னத ஆசீர்வாதம், எல்லா கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போகிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் கிடைக்குமா? அங்கே உலகத்தில் அதுக்கு ஒப்பீடு உண்டா? என்ன ப்ரொமோஷன் கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது உண்டா? யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எதுக்குமே பரிபூர்ண பரிகார பலி இதுதானுங்க. அவர் ஆரோனை கூப்பிடுறாரு, இதெல்லாம் விருந்துக்கு வா, விருந்துக்கு வா. தேவனின் இடத்துல நீதிமானா நிற்பது, தேவனுடைய எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நிம்மதி அழைப்பாறுதல், பிதா என் பிதா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம், என்னங்க பிதாவுடைய விருந்து. இதுக்கெல்லாம் எந்த பாஸ்டருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லையே, ஒன்றும் கதை தட்ட வேண்டியது இல்லையே. யோசிச்சு பாருங்க, இட்டர்னல் லைஃப், மரண பயத்தையே அங்கே ஒரு உட்காந்து அந்த சர்ச்சுக்கு தான் 10-20 வருஷமா போயிட்டு வந்து பாவம் அந்த அம்மா சாக போது போல இருக்கு, ஐசியூவில் உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவே நீர் மெய்யான தேவனா இருந்தால் உயிர்த்தெழுது உண்மையானால் எனக்கு இந்த சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த சுகத்தை நீங்க மெய்யான தேவனா இருந்தால் கொடுக்க வேண்டுமா? என்னங்க பாவம், பாவங்க. அப்போனா இந்த அம்மா சுகம் கிடைக்கலன்னா இயேசு மெய்யான தெய்வம் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த சர்ச்சில்? இயேசு கிறிஸ்துவுடைய இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான பணியில இல்லையா, பரிகார பலியில இல்லையா, அவர் இந்த பூமியில செஞ்ச பணி, பரலோகத்துல போய் செய்து கொண்டிருக்கிற பணி, அந்த பணியில இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம அனுபவிக்கணும்னா பழைய ஏற்பாடுல கறியெல்லாம் சாப்பிட்டா அனுபவிக்கலாம், புதிய ஏற்பாடுல எப்படிதான் அனுபவிக்க முடியும், எப்படி, விசுவாசத்தின் ஊடாகத்தானே, விசுவாசத்தின் ஊடாக. எந்த அளவுக்கு இந்த வெளி ஆடம்பரம், வெளி மியூசிக்கு, வெளி கூத்து இருக்குதோ அந்த அளவுக்கு விசுவாச ஆவியை அவித்து போட்டு விடுமே இந்த வெளி ஜோடனைகள். எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்? நம்ம சர்ச்சில் சில இது பிளாண்டாக தான் வச்சுருக்கோம். ஏன் பிளாண்டாக வச்சுருக்குறோம்? ஏன் நமக்கு ட்ரம்ஸ் வாங்கி மியூசிக்கை போட முடியாதா? ஏன் ஒரு அப்படியே எலக்ட்ரிஃபையாக விட்டு அது எந்த அளவுக்கு அந்த ஆடம்பரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு விசுவாச ஆவி அவிஞ்சு போவோமே, இந்த ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போயிருமே. இதுக்கு போய் ஓடுறீங்களே, விசகரமான அன்ஹெல்தி அன்சவுண்ட் ஃபுட்டு சாப்பிட்டு 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 ஆத்துமா சீர்கெடுற இடத்துக்கு ஓடுறீங்களே. வாங்கலை, பிதாவுடைய விருந்துக்கு வாங்கலை, பே ஆண்டவரை இவரை கூப்பிடுற மாதிரி வெல்கம் 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 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, என்னங்க செய்யணும்? உங்களை சச்சோதித்து பாருங்க, மனம் திரும்புங்க, திரும்புங்க, அந்த ரோட்லேருந்து திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவோட உண்மையான காஸ்பல் அப்படி செய்யறதுனால என்ன நடக்கும், எத்தனை நன்மைகள் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதுங்களுக்கு. வந்தவங்க பாருங்க, ஐயோ ஆனந்தமாக இருக்கிறாங்களே. இதை போய் ஐயோ இதில் பெரிய பிரச்சனை என்ன, ஐயோ அப்படி விட்டு வந்தேன்னா நான் அந்த பணம் என்ன ஆயிரும், இந்த பணம் எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, ரைஸை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்கன்னு இவர் சொல்கிறாரு. என்னுடைய மார்பையும் என்னுடைய தொடக்கரியும் சாப்பிடுன்றார். அப்படின்னா என்ன, இயேசுடைய அன்பு எவ்வளோ அளவுக்கு அன்பு, தொடக்கறினா என்ன, அவருடைய வல்லமை, அவர் பார்த்துக்குவார். அவர் ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடுங்க. நீ ஒரு பாஸ்டரா இருக்கலாம் அந்த சபையில், நீங்க ஒரு டீக்கனா இருக்கலாம், நீங்க ஒரு ஊழியக்காரா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ராஜ்யத்துக்காக முதல்ல தேடி வந்தீங்கன்னா உங்க தேவைகள்லாம் அவர் சந்திப்பாருங்க. அதை சொல்லலாம் அவங்களுக்கு இல்லைங்களா. இதுல ஒரு எமோஷனலா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன், எங்க யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா முதல்ல வந்து நிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாம் போறது இல்லை, நான் ஃபுல் டைம் பாஸ்டரா இல்லை, எனக்கு டைமும் இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை, ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா உடனே வந்து அந்த கஷ்டமான நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலா ஜபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திக்கிறாங்க. என் கஷ்டமான நேரத்தில் அவங்க இருந்தாங்களேன்னு பார்த்து அதனால தான் அதுக்கு உண்மையா ஓடுறாங்க. நமக்கு ஒரு வேலை உடம்பு சரியில்லாம இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கலாம், டிவோர்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சது அது சர்ச், வேற யார் என் கூட இருந்தாங்க, அவங்க வந்து உதவி செஞ்சு தான் உங்களை நரகத்துக்கு இரையாக்குறாங்க. உதவி செய்யறதுக்கு நம்ம நன்றியா இருக்கலாம், நன்றியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் அதில் பார்த்தோன்னா ரோமன் கத்தோலிக்கு தான் ரொம்ப தர்ம காரியம் செஞ்சு உதவி செய்தே, அதுக்கு அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு போறதா. உதவி செய்யறதுக்கு நன்றியா இருக்கலாம், ஆனால் சத்தியத்துக்கு இடம் கொடுக்கலாமா? அவங்க தப்புனா அதையும் பின்பற்றுறதா? எப்போவோ உதவி செஞ்சாங்கன்னு இப்படிதான் அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்குது. கஷ்டமான நேரத்தில் போய் உதவி செஞ்சிருவாங்க, கஷ்டமான நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க. ஐயோ, அதுக்கு போவாதீங்க, அதுக்கு உழுவாதீங்க. ஓகே, இது இதோடு முடியுது. லெட் மீ ஃபினிஷ் இன் இங்கிலீஷ். எதில் விட்டேன்னு தெரியல, இங்கிலீஷில். ஸோ வி பீன் சேயிங் தட் த்ரீ வேஸ் யூனோ, ஒன் இஸ் யூ ஹேவ் டு எக்ஸாமின் யுவர் செல்ஃப், அண்ட் வென் தே எக்ஸாமின் தே வில் ரெக்கக்னைஸ் தட் தே ஆர் இன் த ராங் பாத், அண்ட் வென் தே ரெக்கக்னைஸ் தே ஆர் இன் த ராங் பாத் தே வில் ஹேவ் டு டர்ன் அண்ட் தே வில் ஹேவ் டு ட்ரஸ்ட் த ட்ரூ காஸ்பல். You know, and what are the benefits, right? I think that's what we need to see. Okay, I've seen the problem statement, we've seen the solution. Now what are the benefits of the solution? What happens when I believe the Lord Jesus Christ, when I believe the true gospel and come and trust him? What happens, right? The benefits. Now let's go to the benefits. Like, I think it is wonderfully shown in this Leviticus 10 passage where Aaron is filled with guilt, is filled with the contrite heart, a repentant heart, because his two sons have offered strange fire, they were offered a wrong worship, and his heart is broken, and he is thinking that, is God going to reject me, is God going to reject my family from the privilege of priesthood? And he's shivering there. And you know what, God wonderfully, again and again, if you read verse 12 to 15, he again and again, 5 times, he assures that this is prepared for you, that this is your due, this is your due. Why does he repeatedly say? God knows the contrite heart, right? So when Aaron, recognizing, maybe is God going to reject me, you know, his sons arrogantly came and offered strange fire, wrong worship, God killed them. But when Aaron came with a repentant heart, God welcomes him for the feast. He says, come, I take the grain offering. Come, take the thigh of the sacrifice. Take the breast of the sacrifice. Come, feast with me. Come, feast with me. He's, because when we come with a contrite heart, just like the prodigal son, when he came with a contrite heart, right? What did God do? The father prepared a feast, right? And that's how our father is. So if these people, when they, as long as they live arrogant, saying that we are worshiping God, why should I repent? And, you know, if they live like that, they're never going to experience the feast of God, the true spiritual feast of God. You know, and if they are caught up in this moment for many years in doing wrong things, but they, when they repent and recognize it is wrong, and they believe the true gospel, they will have a feast. They will enjoy the feast of God. That is the gospel blessings. The God is going to shower such blessings on them. It is so amazing. It's so amazing. It, you know, all this breast and thigh and the grain offering talks about the blessings of Lord Jesus Christ, blessings that come to us through the work of the Lord Jesus Christ, right? You can feast on those gospel blessings. The true, these blessings are not those superficial, physical, temporary blessings of your job and money and all that. Oh, these blessings meet even our deepest spiritual, psychological, social needs, right? You're studying in Ephesians. What marvelous blessings are those? It's not the blessings that we just need for 80 years of lifespan. Oh, these are amazing blessings, right? Not the blessings for us to just live. If you want to go to hell, those are the only blessings we are going to get. If you're going to go to heaven, oh, we have the blessings of election, predestination, and acceptance. What marvelous blessings. Oh, these blessings, when you hear of these gospel blessings, it's not just the tingling of your outward senses that you feel, oh, the Spirit is here. This, the truth of God will pierce your emotions, pierce your soul, pierce your conscience and your deepest recesses of your soul and fill you with such satisfaction. Such satisfaction, you will be so joyful. Right? When His truth is understood with a discerning mind and truth touches our soul, oh, what joy, what joy. Sometimes I see that, you know, when people go, they come with ugly faces. And when the service is over, when they leave, oh, you should see their faces. Sometimes I enjoy those faces. They go out as if they are fully fed, right? As if you had a wonderful meal. They go with so much of joy, so much of joy. Some of the most eager, active, committed members of a church have always been people who come out of Pentecostalism. You know, people who have always been here, they kind of don't realize the value. My wife keeps saying to me, you know, you guys don't realize the value of good food. I'm going to make you starve for 3 months. Then you will realize you've been eating good food for a long time. And that's how some of us are. But these people, when they come out of this Pentecostal church and when they come and hear this truth, oh, what joy. What joy, right? You know, a deacon, you know, Vinod, when he heard about this, he shifted his house. He completely shifted his entire base to our closer to our church. Why? Oh, there is nothing there, people. The pastor, Peter, he was there 50 years. 50 years. When he came to know and start attending a church, before he died, he would listen to 10 sermons every day. 10 sermons. From our website. Can you imagine 10 sermons? And I know people, you know, was listening to 5 sermons every day. And all those people have come out from that barren land. There is nothing there. There's nothing there because this is such a... It shows that I preached one sermon some 15 years ago and one brother in Sri Lanka, he's heard and he's saying, so wonderful. I don't even remember what I preached. Oh, I want to write a book on this. And really? I don't think, you know... It shows how much they were starved for truth, true spiritual meat, right? There is no limit to their joy. I can see the joy, you know, everybody. Oh, false worshippers, can I tell you that, you know, you don't really understand what you're missing. Come to the Father's feast. Come to the Father's feast. You never know, oh, the mountain peak blessings. These are mountain peak blessings. To stand on the top of the world and say, I am the elect of God. Oh, how glorious, right? To feel the forgiveness, the joy of the forgiveness of sins, past, present, future. There is nothing compared to that joy. That is the Holy Spirit-induced joy, right? To feel that you are, all your sins are forgiven. There is no condemnation. To feel the complete atonement, to stand before God as justified. Just like today morning we saw, we stand as accepted in the Beloved. Oh, what amazing peace our soul enjoys beyond all understanding, to be adapted by God. And all that you can enjoy in that false religion, it's pretty sad. You know, you don't enjoy. And that's what God welcomes Aaron to enjoy that. Come enjoy that. Come eat the breast. Come eat the thigh. Right? Come eat the grain offering. I welcome you. It's prepared for you. And Father is calling you. If you are in that wrong place, you don't know what you're missing. You're in a pig's pen. You don't know what you're missing. Come to the Father's feast. You don't know what you're missing. Those outward music. And see, all those blessings in the Old Testament were actual sacrifices, right? Physical sacrifices. How is it in the New Testament? All those blessings come to us. The spiritual feast comes to us by the work, by the earthly work, finished work of Jesus Christ and the continuing heavenly work of Jesus Christ. How do we experience that today? We experience it through the means of faith, right? And that's why when we come to our church, yes, our church looks bland. You know why we have kept it bland? Right? You put a music, you put a drums, you kind of decorate the place and make it little very entertaining. It quenches the spirit of faith. You will never be able to exercise faith and experience these marvelous heavenly blessings. The more outward decorations, the more outward music, the more outward signs, the more it is detriment to the spirit of faith. Right? And you're going there and you're looking at all this and you're never able to, it quenches your spirit of faith. You're never able to enjoy these heavenly blessings. Oh, you're just eating unsound, unhealthy, poisonous food. God says, come out of that. Come to the feast of the Father. And he gives that assurance to those people. Dear, you know, so that's the benefit. Okay? That's the benefit. And people have a concern. Okay, there is one man who says, I'm a pastor there. I'm earning full time. I'm a deacon there. Oh, they are supporting me like this. What will I do? Oh, you're continuing to get support and you're continuing to live like a beggar there and you're continuing to being promised to become rich for 50 years because it's a false religion. Only when you come out of it and seek the kingdom of God first, God promises he will add all things to you, right? Seek the kingdom of God first and he will take care of your other needs, right? And Christ, you know, Aaron is told to come and eat the breast. Breast indicates the love of Christ, right? That's what we are enjoying. And he's also told to eat the thigh. Thigh indicates the power of Christ. So when you come to God, he will give you, he has the power to take care of your needs. Understand, God has the ability and power to take care of all your needs. And one of the problems, strategy they use is, every time you fall sick, every time you're in a difficulty, every time you have a problem, they immediately come there. You know that? I know that. I've always observed them. Immediately, they have men, full-time men. Every time they have a problem, they immediately run there. But we are poor in that, you know, because there's no full-time member or pastor here. And if we have, I think we should do it. And that strategy, because they are at that emotionally weak time, and the church people go and kind of morally support them, that creates a kind of a loyalty in their heart. Oh, when I was in a difficult situation, these people helped me. And so they continue there. Oh, I was in a divorce situation. I was in a financial situation. So they helped me. So I'm going to go there. That is the church. That's not the right way to do it, right? If you're looking at help, the Roman Catholics are nobody can beat them. They are the people who help, lot of people. But can we say all they preach is right? Yes, humanly you should be grateful to them. Right, that they have helped you at that time. But it doesn't mean that you have to be spiritually loyal. You have to continue to listen to their false teaching. No, that's wrong. God will punish you for that. So may God help us. I think this is going to be the conclusion of this sermon. கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ஆனால் இதோடு பெந்தகோஸ்து கூட்டத்தை பற்றி பார்ப்பது நமக்கு வேற நேரம் இல்லை. வேற நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இத்தோடு இந்த கூட்டத்தை நம்ம முடிப்போம். திஸ் கோயிங் டு பி த கன்க்ளூஷன். லெட்ஸ் ப்ரே. நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இந்த கூட்டம் எவ்வளோ வஞ்சனையில் இருக்கிறது, எவ்வளோ இழக்கிறாங்க ஆண்டவரே. பாவம் அந்த மக்கள். சில நேரங்கள் எங்கள் சபைகளுக்கு வரும்போது கண்ணீரோடு எங்கள்கிட்ட சொல்லும் போது, ஐயோ வீணா போச்சே வாழ்க்கைன்னு வாய் வாயா அடிச்சுக்கும் போது, இன்னைக்கு அத்தனை மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மக்களுக்கு கண்ணை திறக்கிற ஒரு காலம் வரட்டும், அது நீ தான் செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த மக்கள் சத்திய வழியில் வர, தங்களை தாங்களே சோதித்து பார்த்து, தாங்க தவறான பாதையில் இருக்கிறோன்னு உணர்ந்து திரும்பி பிதாவுடைய வீட்டுக்கு வர, பிதாவுடைய வீட்டில் விருந்து அவங்களுக்காக காத்திருக்கே ஆண்டவரே. அந்த விருந்தை விட்டுக்கிட்டு விசகரமான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஆத்மாவை சீர்க்க எடுத்துக்கிறாங்களே, கண்ணத்தரங்க ஆண்டவரே. ஆவியானவரே, வல்லமையா நீங்க ஊத்தப்பட்டு சீர்திருத்த காலத்தில் ஊத்தின மாதிரி சத்தியத்தின் பக்கம் மக்கள் திரும்பும்படிக்கு இந்த கூட்டத்தில் ஒரு பணியை செய்யும் ஆண்டவரே. லார்ட், வி தேங்க் யூ ஃபார் திஸ் டைம். வி ஆர் ஹார்ட் புரோக்கன் இன் மெனி வேஸ் வென் வி லுக் அட் வாட் தீஸ் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங், ஹவு பாய்சனஸ் ஃபுட் இஸ் பீங் ரெகுலர்லி ஃபெட் டு தெம், அண்ட் ஹவு டிசப்டிவ்லி தே ஆர் கண்டினியூவிங் அண்ட் லிவிங் இன் திஸ் பிளேஸ். ஓ லார்ட, ஜஸ்ட் லைக் யூ போர்ட் யுவர் ஸ்பிரிட் இன் த டைம் ஆஃப் ரிஃபர்மேஷன், ஓ லார்ட் போர் யுவர் ஸ்பிரிட், கம் பேக் டு ஆனர் யுவர் வேர்ட் ஓ லார்ட. Lift up your word. Your word is being attacked and abused and dishonored among this group, O Lord. Come, Holy Spirit, the mighty power, not by power, not by might, but by will in our land, so that people may turn to your truth, O Lord. We pray in Jesus' name. Amen.